கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல மாலை பொழுதுல சகோதரர் வீட்டில் சகோதர சகோதரிகளாக நாம் வந்து சேர்ந்து இருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். சோ இந்த மாதிரியான ஐக்கியங்கள் சகோதர அன்பில் ஊன்ற கட்டப்படுவதற்கும், அந்த ஐக்கியம் சத்தியத்தில் சத்தியத்தை ஆதாரமாக கொண்டு இருப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பங்கள். சோ இது ஆரம்பிக்கிறோம், நிறுத்துறோம், ஆரம்பிக்கிறோம். ஆனா இதனுள்ள உள்ள இந்த விசேஷமான ஆசீர்வாதங்களை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது கண்டிப்பா நமக்கு ஆவிக்குரிய வகையில நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். சோ இந்த நாள்ல சகோதர சகோதரிகளே, சோ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறபடி சோ இரண்டு பாடங்கள் எடுக்க வேண்டிய உள்ளது. சோ அதனால நேரத்தை கருத்துல கொண்டு ஒரு அரை மணி நேரம் மாத்திரம் பேசுறதுக்கு விரும்புகிறேன். சோ ஆனாலும் நம்முடைய அந்த ஒரு தியானம் கர்த்தருடைய கடைசி நாட்களை சம்பந்தப்படுத்தினதாக அங்க இருக்கும். சோ இன்னைக்கு நாம எதை குறிச்சு தியானிக்கிறோம் என்பதை காட்டிலும் யாரை குறிச்சு தியானிக்கிறோம் என்று பார்க்கும் போது, கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி நாள்ல அவருடைய கடைசி பயணத்துல அவர் கூட இருந்த ஒருத்தர் பத்தி நாம பார்க்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமான நபர், ரொம்ப ஒரே ஒரு வசனம் தான். மூன்று சுவிசேஷத்துல போய் பார்த்தாலும் அவரை பற்றி ஒரே ஒரு வசனங்கள் தான் பேசலாம். மத்தையோ, மார்க், லூக்கா, யோவான் அவரை பத்தி பேசல. சோ இந்த மூன்று சுவிசேஷகர்களும் ஒரே வசனம் மாத்திரம் மென்ஷன் பண்றாங்க, சிரேனே உரான் ஆகிய சீமோன். சோ ரொம்ப ஆழமான கருத்து இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில பேசல, ஜஸ்ட் அவரை பத்தின இன்ஃபர்மேஷன். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் பெற்றுக்கொண்ட வாய்ப்பு என்ன, நெக்ஸ்ட் அது நமக்கு எதை குறிக்குது, இதுதான் நம்ம கொஞ்சம் அந்த அரை மணி நேரத்துக்குள்ள நாம பார்க்க போறோம். சோ இவர் பாருங்க, கர்த்தர் இயேசு கடந்த வருஷங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த ஆறு விசாரணைகள் முடிஞ்சது, கடைசியா பிலாத்து கிட்ட அவருடைய விசாரணை நடக்குது. சோ பிலாத்து அவரை குடும்பம் மட்டிலும் காப்பாற்ற முயற்சிக்கிறார், ஆனா முடியல. கடைசியில யூதர்கள் கிட்ட ஒப்பு கொடுத்துடுறார். சோ அப்போ யூதர்கள் அவரை ரோம சேவகர்கள் அவரை பிடிச்சு கொண்டு பிலாத்தினுடைய அரண்மனையில இருந்துட்டு கொல்கத்தா வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. சோ அது ரொம்ப விசேஷமான அது ஒரு பயணம், கர்த்தர் இயேசுனுடைய கடைசி அந்த சிலுவை சுமந்து கொண்டு சென்ற அந்த நேரங்கள். சோ அந்த மாதிரி பிலாத்தினுடைய வீட்டிலிருந்து கொல்கத்தா வரைக்கும் சிலுவை சுமந்துட்டு போகும் பொழுது நடக்கிற சம்பவங்கள்ல வர சிரேனே ஊரான் ஆகிய சீமோன் தான். சோ இவர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ கர்த்தர் இயேசு உங்களுக்கு நல்லா தெரியும். சோ மூன்றரை வருஷம் தன்னுடைய ஊழியத்துல முழுவதுமே ட்ரைன் அவுட் ஆயிடுக்கிறார். அப்படின்னா தன்னுடைய அந்த பெலன் குன்றி போயிடுக்குது. கண்டிப்பா அவருக்கு பாவத்தின் விளைவாக நமக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு டயர்ட்னஸ், ஒரு பலவீனம் அவருக்கு அங்க வரல. நம்ம பாவிகள், நாம வந்து அப்பூர்ணர்கள், நமக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும். அவரு பரிபூர்ண மனுஷன், அவருக்கும் டயர்ட் வரும், ஆனா நம்மள மாதிரி இல்ல. அது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பெரிய கஷ்டங்கள்ல. ஆனா இங்க இந்த சூழ்நிலை நம்ம சம்பவிக்கும் போது அவர் ஏற்கனவே மூன்றரை வருஷம் ஊழியம் செய்திருக்கிறார். நெக்ஸ்ட் அந்த ஊழியத்துல அநேகருடைய நோய்கள் வியாதிகளை குணப்படுத்தும் பொழுது அது அவருக்கு பலவீனத்தங்க உண்டு பண்ணிருக்கு. இந்த மத்தியத்தில் அவர் நம்முடைய பாடுகள் அவர் சுமந்து இருக்கிறார். அது மாத்திரமில்ல, அந்த நாள் ராத்திரி முழுவதும், கொஞ்சம் முந்தின ராத்திரி முழுவதும் நிச்சயமா அவருக்கு தூக்கமே இல்லை. அப்போ ரொம்ப பெரிய டயர்ட்னஸ் அவருக்கு ஆயிருக்குது. அது மாத்திரமில்ல, அந்த கெத்செமனேவனுடைய வியாகுலங்கள் ரொம்ப பெரிய டயர்டு. நெக்ஸ்ட் பிலாத் அவரை கடைசியாக அடிச்சு அங்க அனுப்புறார். சோ இதுல ரொம்ப அவருடைய வலிமை அங்க ரொம்ப குன்றி போயிருக்கும் பொழுது இந்த கடைசியா சிலுவை வேற அவர் அங்க தூக்கிட்டு அங்க போகும். சோ அப்ப அது ரொம்ப கடினமா இருந்திருக்குது நம்முடைய ரட்சகர். சோ அப்போ அந்த சமயத்துல அவர் மயங்கி போகிற அளவுக்கு அவருடைய சரீரத்துல பலம் அங்க இல்லாம இருந்த போது அந்த சிலுவை அவரோடு கூட சுமக்கிறதுக்கு இங்க சிரேனே ஊரான் ஆகிய அந்த சீமோன் அங்க வர்றார் காட்சியில. சோ இந்த காட்சி நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சோ அந்த சிலுவை பத்தி கமெண்ட்ஸ்ல பிரதர் அழகா சொல்றாரு, அதனுடைய அளவுகள் என்ன, அது எந்த அளவுக்கு வெயிட் இருந்திருக்கலாம், அது கர்த்தர் இயேசுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாரமாக அங்க இருந்திருக்கலாம் என்று சொல்லிட்டு, சோ அது கிட்டத்தட்ட 12-14 அடி நீளம் என்று சொல்றாரு. 12-14 கொஞ்ச நேரத்தை பிரதர்கிட்ட பேசணும், இது வந்து 12 அடி வரும் கிட்டத்தட்ட இந்த சுவர். சோ 12-14 எவ்வளோன்னு கிளியரா தெரியல, பட் அவ்வளவுதான் இருக்கும், 12-14 அடி உயரம். அப்புறம் அந்த கிராஸ் செக்ஷன் இருக்கு பாருங்க, சிலுவை இப்படி, நெக்ஸ்ட் இப்படியாவது ஒரு 5 அடிக்கு அங்க இருந்திருக்கு அகலம். சோ அப்போ அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமா காமிப்பாங்க, அதாவது ரொம்ப பெரிய சிலுவை இருக்கும், அது நடுவுல கர்த்தர் இயேசு தொங்கிட்டு இருப்பார். சில சமயம் இந்த ரோமர்கள் கூட பிரதர் கூட இப்ப சொன்னாரு, ஏணி வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, மேல போவாங்க, ரொம்ப பெருசு அதை காமிப்பாங்க பிக்சர்ஸ்ல பெயிண்டிங்ஸ்ல எல்லாம். அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா ஒரு 12 அடி, அதுல இருந்து ஒரு 14 அதிகபட்சம் 14, அதுக்குள்ளதான் அந்த சிலுவையினுடைய உயரம் அங்க இருந்திருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஒரு 1.5 அடிக்கு மேல இருந்து அவங்க இருப்பாங்க தொங்குவாங்க, அதாவது மேல தொங்குறவருடைய கால் கீழே இருந்து பார்த்தோம்னா 45 சென்டிமீட்டர், எவ்வளவு சொல்லலாம், அது 1.5 அடி தான் சொல்லலாம் இல்லைங்களா, அவர் தான் 45 சென்டிமீட்டருக்கு மேல அவருடைய கால் இருக்கிற மாதிரி தான் அங்க அரைவாங்க. சோ எதுக்கு நம்ம இது சொல்றோம்னா, ரொம்ப மிகைப்படுத்தி காமிக்கிறாங்க இன்னைக்கு, அது வேண்டாம், ஆனா இதுவே பெரிய விஷயம். நெக்ஸ்ட் அந்த ஜெருசலேம் பகுதியில ரொம்ப ரொம்ப லகுவான மரங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை. சோ அப்போ அந்த சிலுவை செய்யறதுக்கு எடுத்தப்பட்ட மரம் வந்துட்டு ஒலிவ மரமா தான் இருக்கணும் சொல்றாங்க மேக்சிமம். சோ ஒலிவ மரம் ரொம்ப கனமான மரம், சோ கிட்டத்தட்ட அந்த சிலுவையினுடைய ஒட்டுமொத்த வெயிட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோ இருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்குது. சோ அதுதான் அந்த சிலுவை பத்தி நமக்கு பிரதர் ரசல் கொடுக்கக்கூடிய ஒரு சில அளவுகள். சோ அப்ப இந்த சிலுவை தான் கர்த்தர் இயேசு அங்க சுமந்து கொண்டு அங்க போறார், ஏற்கனவே ரொம்ப பலவீனமாயிருக்கிறார். சோ இப்ப அவரால் தூங்க முடியல, சோ அந்த சமயத்துல தான் நாம சிறேனே ஊரானாகிய சீமோன் அந்த காட்சிக்குள்ள அங்க வரார். சோ அவரை பற்றிய அந்த ஒரே ஒரு வசனம் தான் அங்க பேசப்பட்டிருக்கு, நீங்க வாசிங்க மத்தேயு 27:32.
போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம்,
அவ்வளவுதான். சோ அவரை பாக்குறாங்க, சிலுவைய சுமக்கும் பிடிக்கு அந்த ரோம போர் சேவகர்கள் அவரை பலவந்தம் பண்ணினாங்க. இன்னொரு இடத்துல லூக்கா 23:26 வாசிங்க.
அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து,
பாருங்க நாட்டில இருந்து வரார், அது பழைய பைபிள்னா மார்க் பண்ணிருப்பாங்க, அது நாடுங்கிற இடத்துல ஸ்டார் போட்டு கீழே வயல்னு கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு வயல் வெளியில இருந்து திரும்புறார், அதிகபட்சம் அவரு வயல் வழியில வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனா தான் அங்க இருப்பார். சோ அப்போ ஒரு சாதாரண மனுஷன், சாமானிய மனுஷன் தவறு, ஒரு சாமானிய மனுஷன் அவர் அப்படி அந்த வழியில அங்க வரார். ஆனா அதுக்கு மேல அவரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்ல, ஆனா அவர் பெற்றுக்கொண்ட ஒரு வாய்ப்பு ரொம்ப பெரிய வாய்ப்பு. ஆனா இவரை பத்தி மார்க் சுவிசேஷத்துல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றார், மார்க் 15:21 படிக்கும் போது வசன வாசிங்க.
சீரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூபுவுக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவர்.
சோ சீமோன் பத்தி பேசும்போது அவருடைய பசங்களுடைய பெயரை தெளிவா சொல்லிருக்கிறார் மார்க், அலெக்சாண்டர் ரூப், இங்கிலீஷ்ல அலெக்சாண்டர் ரூஃபஸ். சோ இவங்க ரெண்டு பேரையும் அங்க மார்க் குறிப்பிட்டு இருக்கிறது பிரதர் ரசல் அங்க சஜஸ்ட் பண்ணும் பொழுது இது ஒரு சின்ன ஒரு அடையாளம், கண்டிப்பா அவங்களுடைய பசங்கள வந்து இவர் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா சீமோன் கூட அவங்க தெரிஞ்சிருக்கணும். சோ இதே பசங்கள ரோமர் கெழுத நிருபத்துல அப்போஸ்தலர்கள் குறிப்பிடுறாங்க, ரோமர் 16:13.
கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட
பாருங்க, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும். சோ இந்த சிறேனே ஊரானாகிய சீமோனுடைய பசங்க பின்னாட்கள்ல கர்த்தருடைய சீஷர்கள் ஆயிடுக்கிறாங்க, அவங்களுடைய பசங்க அலெக்சாண்டர் அண்ட் ரூஃபஸ். ஆனா சீமோன் விஷயம் என்ன அப்படின்னா, அது வசனங்கள் இல்ல, ஆனா ட்ரெடிஷன், பாரம்பரியமா நம்பிக்கை என்ன இருக்குன்னா, அவரு கூட பின்னாட்கள்ல கர்த்தர் இயேசுவுக்கு சீஷனா எடுக்கிறார். ஏன்னா அந்த அந்த கடைசி நிமிடங்கள், அந்த காட்சி, கர்த்தர் இயேசு சிலுவை சுமந்துட்டு போறது, அவங்க அவரை எல்லோரும் அங்க அடிக்கிறது, ஆனா அதுக்கு மத்தியில் அவருடைய ரியாக்ஷன், இதெல்லாம் பார்த்து அது ஒரு மிகப்பெரிய தாக்கம் அவர் மனசுல ஏற்படுத்தி இருக்கணும். அவரு கூட கண்டிப்பா ஒரு சீஷனா இருக்கிறார். சோ இது இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான், ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு நான் பேசுறதுக்கு விரும்பிட்டேன். சோ இந்த இப்படி ஒரு பாத்திரம் இருக்கிறார் தேவ திட்டத்துல, கர்த்தர் இயேசுனுடைய அந்த முக்கியமான ஜீவன் பலியாக தரும் சமயத்துல அவரை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாங்கிற ஒரு ஒரு முயற்சி தான். சோ அப்போ ஒரு சாமானிய மனுஷன் தான் பாருங்க, அவரு விரும்பி வந்து சிலுவை தூக்கல, என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், வசனம் என்ன சொல்லுதுன்னா, பலவந்தம் பண்ணாங்க, பிரஷரைஸ் பண்ணிருக்கிறாங்க, பலவந்தம் பண்ணிருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறார், அங்க வந்திருக்கிறார், வந்துட்டு கர்த்தர் இயேசு கூட அந்த சிலுவை சுமந்திருக்கிறார். ஆனா பின்னாட்கள் அவரும் அவருடைய பிள்ளைகளும் சீஷர்களா எடுக்கிறது அது ரொம்ப விசேஷமான காரியம். ஆனா இது சம்பவிக்கும் பொழுது அவருடைய நிலைமை வந்துட்டு இவ்வளவுதான். ஆனா அது சாதாரண வாய்ப்பாது, அதுதான் நம்ம சிந்திக்கும் போது கொஞ்சம் மனசுல ரொம்ப ஒரு பெரிய என்ன பொறாமை கூட வரலாம். உலகத்தின் ரட்சகர், தேவனுடைய ஒரே பேரான குமாரன், இந்த உலகத்தின் மீட்புக்காக எல்லா பாடுகளுக்கு மத்தியில், பாவிகளின் மத்தியில, எல்லா உபத்திரவங்களையும் அவர் அனுபவிக்கும் போது, அதுல ஒரு அவருக்கு உதவி செய்யற ஒரு ஒரு பெரிய கிராண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லலாம். என்ன ஆச்சரியம், பேதருக்கு கிடைக்கல, யோவானுக்கு கிடைக்கல, யாக்கோபுக்கு கிடைக்கல, மத்த 12 பேருக்கும் அங்க கிடைக்கல. ஆனா சொன்னாங்க, பேதுரு சொன்னார், நான் உயிர் போனாலும் கூட உங்க கூட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். பட் இப்ப பேதுரு அந்த மாதிரி அந்த கிரஞ்ச் சிச்சுவேஷன் அப்படின்னா, அந்த இக்கட்டான ஒரு சூழல்ல உலகத்தின் மீட்பருக்கு ஒரு உதவி அவசியப்படுது, அந்த சந்தர்ப்பத்துல அவர் கூட இருந்தவங்களுக்கு இருந்தவங்க பெற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய வாய்ப்பு எங்க சீமோனுக்கு அங்க கிடைச்சிருக்கு. சோ பலவந்தத்தின் அடிப்படையிலே இருந்தாலும், அது பிரதர் ரசல் அழகா சொல்றாங்க, டிவைன் ப்ரோவிடன்சஸ் அங்க ஓவர் ரூல் பண்ணுது, ஏதோ ஒரு ஒரு விதத்துல அந்த வாய்ப்புக்கு அவர் அங்க ரெடி ஆகிறார். சோ ரெடி ஆகி அந்த வாய்ப்புக்குள்ள அங்க போறார். பாருங்க அப்படிதான் போயிருக்கிறார். ஆனா பின்னாட்கள் அவரும் பிள்ளைகளும் சீஷர்களா மாறும் அளவிற்கு அந்த சந்தர்ப்பம் அவரை அங்க வழி நடத்து. சோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன், இவ்வளவு தான் நம்ம சொல்ல முடியும், இதுல இருந்து வேற எதுவும் ஸ்பெஷலா நாம அங்க எடுக்கு. அப்போ அங்க நடந்த சம்பவத்துல சீமோன் இப்படியாக அங்க இருக்கிறார், இதுதான் அவருடைய வாழ்க்கையில் அங்க நடந்துட்ட காரியங்கள். சோ இது கண்டிப்பா அவர் ஒரு பெரிய வாய்ப்பு தான் அங்க எடுத்துட்டார். பாருங்க இது சொல்லும் பொழுது கூட பிரதர் ரசல் நிறைய தாட்ஸ் கொடுக்கிறாரு. சோ ஆக்சுவலா அது எப்படி என்ன பண்ணிட்டாரு, அவரு சிலுவைய முழுசும் சுமந்தாரா, சோ அவர் எப்படி வந்து சிலுவைய சுமந்தார் அப்படிங்கறத பத்தி கூட அவ்வளவு தெளிவான வசனங்கள் அங்க இல்ல. அதாவது கிரைஸ்ட் வந்துட்டு சிலுவை, கிரைஸ்ட் கிட்ட இருந்து முழு சிலுவையுமே சீமோன் தான் சுமந்தாரா, அல்லது கிரைஸ்ட் முன்னால பக்கம் சிலுவையை சுமக்க, சோ அந்த சிலுவை கிட்டத்தட்ட 12 அடிங்கிறதுனால ரொம்ப நீளமா இருக்கும். சோ நீளமா இருக்கிறதுனால அது எங்க முட்டிடும், கண்டிப்பா தரையில அங்க முட்டும், தரையில முட்டும் பொழுது அதை இழுத்துட்டு போகணும், அது ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த சமயத்துல அந்த கீழ் பகுதியை அவர் ஜஸ்ட் லிப்ட் பண்ணிட்டு கர்த்தர் இயேசு கூட நடந்தாரா, எதுவுமே நாம சொல்ல முடியாது, ஏன்னா வசனங்கள் அவ்வளவு தெளிவாக அங்க இல்ல. ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா எதுக்குதான் வாய்ப்பு இருக்குது, அதாவது கர்த்தர் இயேசுவ முன்னாடி சும்மா நடக்க விட்டுட்டு பின்னாடி சீமோன் சுமந்துட்டு வந்திருப்பாரா, இல்ல கர்த்தர் இயேசு சிலுவையை முன்னாடி தூக்கிட்டு போக சீமோனு பின்னாடி லைட்டா கொண்ட அந்த சிலுவையினுடைய பின்பகுதி மாத்திரம் பிடிச்சிட்டு வந்திருப்பாரானா, லூக்கால அந்த வசனம் பாருங்க 23:26.
அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி,
சிலுவையை அவர் பின்னே தான், பட் அப்ப கூட என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது, அவர் பின்னே அப்படின்னா ஒண்ணு அவர் முன்னாடி சும்மா நடந்து போலாம், இவர் முழு சிலுவையும் தூக்கிட்டு பின்னால வரலாம். ஆனா என்னதான் வந்து பிரதர் சஜஸ்ட் பண்றாருன்னா, கண்டிப்பா கர்த்தர் இயேசு தான் என்ன பண்ணிடுக்கணும், சிலுவை சுமந்து எடுக்கணும், ஆனா அந்த பின் பகுதியை தான் யார் எடுத்திருக்கணும், சீமோன் வந்து எடுத்து அப்படி இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அங்க இருக்குது. அப்போ இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் சீமோனுக்கு, பலவந்தத்தின் அடிப்படையில் அவர் வாங்கிட்டாலும் ஆனா உலகத்தின் ரட்சகருக்கு உதவக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம். அவரோடு கூட இருந்துட்ட உயிர் போல இருந்துட்ட அப்போஸ்தலர்களுக்கு கூட அங்க அது இல்லை. சோ ரொம்ப ஆச்சரியமான தருணம். பிரதர் ரசல் அந்த கமெண்ட்ல சொல்லும் பொழுது, அதாவது நான் உங்க கூட கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கமிட் ஆகுறது ஈஸி, சுலபம். அதை வெளிப்படுத்துறது நான் உங்க கூட உண்மையா லாயலா இருப்பேன் எல்லா சூழ்நிலையும் அப்படின்னு முடிவு எடுக்கிறது, அதைய வெளியே தெரிவிக்கிறது, அதுக்கு முயற்சி பண்றது, அது சுலபம். ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி சூழல் வரும் பொழுது நின்னு காமிக்கிறது சுலபம் இல்ல. சோ நின்னு காமிக்கணும். அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, அந்த மைண்ட் தான் அவங்களுக்கு இருந்துச்சு, அதுல எல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. ஆனா அந்த சூழல் வரும் பொழுது இல்ல, சூழல் வரும் போது இல்ல. ஆனா அதுக்கு கூட நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கிறார். ரொம்ப அவருடைய அவங்களுடைய பலவீனங்கள் பார்த்து சொல்றார். சாதாரண மனுஷங்க அவங்க, சோ அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. சோ அதுல அவங்க இதை விட்டுட்டு போயிடுக்கிறாங்க. ஆனாலும் என்னன்னா சொல்ல முடியும்னா, ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அங்க மிஸ் பண்ணிடுக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு இங்க சீமோனுக்கு அங்க போயிடுச்சு. அப்போ இது பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன இது சீமோன் இவ்வளவுதான் சீமோன் அங்க சொல்ல முடியும். ஒரு வேலை இப்ப நம்ம என்ன மெடிடேட் பண்ணலாம்னா, யார் அடையாளமா இருக்கலாம் சீமோன், யார குறிக்கிறாரு, அது வேணா நம்ம பார்க்கலாம். அவர் செய்த செயல் எதை குறிக்குது அது நம்ம கொஞ்சம் மெடிடேட் பண்ணலாம். அப்படி மெடிடேட் பண்ணும் பொழுது கண்டிப்பா அங்க நடந்த விஷயமே தான் நமக்கு இங்க கூட அங்க வரும். அப்போ பிரதர் அழகா அங்க சொல்றாங்க, சோ இது யாரை குறிக்குது சீமோன், ஸ்பிரிச்சுவலா நம்ம மெடிடேட் பண்ணா யார் குறிக்கலாம், யார் குறிக்கலாம் சபைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பிரதருடைய நமக்கும் கொஞ்சம் ஆச்சரியம். கமெண்ட்ஸ்ல டிஃபரெண்ட் சபை தான், ஆனா அவர் சொல்ற விதம் வேற. சோ பாருங்க, ஒரு விஷயம் நம்ம படிக்கும் பொழுது அங்க இருக்கிற பிக்சர் அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். சிலுவாய் சுமக்கிறவர் கிறிஸ்து. இப்ப காட்சியில சீமோன் நுழைறார், எப்படி நுழைறார், அந்த சிலுவை சுமக்கிறவருக்கு என்ன பண்றார், இது புரிஞ்சுட்டா அப்போ இவங்க வந்து இன்னைக்கு யார குறிக்கலாம் அப்படிங்கிறது எப்பயுமே ரொம்ப அக்யூரேட். அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல படிக்கிற சைமன் ரெப்ரசன்டட் இன் திஸ் கேஸ் ஆல் ஆஃப் தி லார்ட்ஸ் ஃபெய்த்ஃபுல் ஒன்ஸ், ஃபுல் ஸ்டாப் இல்ல, All of the Lord's faithful ones. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க சீமோன் கர்த்தர் இடத்துல உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறவங்களை குறிக்கிறார்ல, உண்மையுள்ளவராய் இருக்கிறவங்கல்ல, who help to bear the cross. வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, கஷ்டமா இருக்கும் நாங்க. அதாவது கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற வகுப்பா இருக்குள்ள, சிலுவைய சுமக்கருக்கு உதவி செய்பவங்களை அவர் அருமையாக அங்க குறிக்கிறார். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆமா. சோ அவங்க கூட யாராத்தான் இருக்கணும், கண்டிப்பா சபையாத்தான் இருக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, சபைன்னு சொல்லிட்டா சபைன்னு மாத்திரம் பாத்துடாம ரொம்ப பர்டிகுலரா போவார். ஏன்னா அவர் ஒரு பர்டிகுலர் ஒரு கிரியை அங்க காண்பிச்சிருக்கிறார். என்னன்னா, அந்த ஒரு பாரம் சுமக்கிறவருக்கு அந்த பாரத்தை சுமக்கிறதுல என்ன பண்றார், போய் அசிஸ்ட் பண்றார், போய் உதவி செய்யறார், அந்த பாரத்துல ஒரு பங்கு தன் மேல அவரு எடுத்துக்கிறார். ரொம்ப பெரிய குவாலிட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு குணாதிசயம். அந்த அந்த குணாதிசயம் உள்ளவங்க இருப்பாங்க எங்க, கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ள. அந்த ஜனங்களுக்கு அவங்க வந்து அருமையான அடையாளம் சொல்லும் பொழுது என்னதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே அந்த வகுப்புக்குள்ளதான் அங்க வரணும். சோ அப்ப அந்த அது அந்த மாதிரி ஒரு வகுப்பா இருக்க ஒரு அருமையான ஒரு அடையாளமாக அங்க இருக்கிறார். சோ தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷகம் முழுக்க இருந்துட்டாங்க. சோ சுவிசேஷகம் முழுக்க அவங்க தேவ சித்தம் செய்யறதுக்காக அநேக பாரங்கள் அங்க சுமந்திருக்கிறாங்க. ஆனா அப்படி பாரம் சுமந்தவங்களுக்கு, பாரம் சுமக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த சுமந்தவங்களுக்கு அந்த பாரத்துல ஒரு பங்கு எடுத்துட்டு அவங்களோட சுமக்கிறவங்களா இருந்த சகோதரர்கள், விசேஷமான சகோதரர்களே, அவங்களுக்கு இவர் வந்து ஒரு ஒரு அவங்கள குறிக்கிறவராக அங்க இருக்கிறார். சோ அப்போ இவ்வளவுதான் நாம சொல்ல முடியும் அவர் செய்த வேலை. சோ அப்போ இது சீமோன் நமக்கு சீமோன் மூலம் நம்ம கற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு விஷயம். பிரதர் அழகா சொல்றாரு, ஒருவேளை சீமோனுக்கு அப்போ அங்க கிடைச்சிட்ட அந்த வாய்ப்பை குறிச்சு நாம அவரு என்வி வருது இங்கிலீஷ்ல, பொறாமப்பட்டோம்னா அப்படின்னா அது பொறாமைன்னு மாத்திரம் நினைக்க வேண்டாம், ஆசைப்பட்டோம்னா விருப்பப்பட்டோம்னா. ஆனா இனிமேல் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. கிரைஸ்ட் இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னால அவரு சுமந்துட்டு போன போது அந்த வாய்ப்பு சீமோனுக்கு அங்க கிடைச்சிருக்குது, அப்போஸ்தலர்களுக்கு கூட கிடைக்காது. என்ன பெரிய வாய்ப்புன்னு அங்கால் ஆயிட்டோம்னா கவலைப்படாதீங்க. சோ அதே போன்ற கர்த்தருடையவர்கள் இன்னைக்கு உங்கள் மத்தியில இருக்கிறாங்க. சோ அவர்கள் கூட நிறைய சிம்பாலிக் கிராசஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க, சுமந்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கான வாய்ப்பு. இதுதான் நாம அங்க பார்ப்போம். சோ அப்போ தேவனுடைய ஜனங்கள் இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள், விசுவாச வீட்டார். சோ அவர்கள் கூட அனுதினமும் இந்த மாதிரி ஒரு அடையாளமான சிலுவை அவர்கள் அங்க சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சிலுவை, நம்முடைய சகோதர சகோதரிகள் சுமக்கிற அந்த சிலுவையில நாம போய் பங்கெடுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது எதுக்குன்னா அங்க சீமோன் செஞ்சதுக்கு அங்கேயும் கர்த்தர் நம்ம கூட இல்லை, ஆனா அவருடைய சரீரங்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட அதே மாதிரி பாரங்கள் இருக்கும் பொழுது அந்த பாரத்துல நம்ம போய் பங்கெடுக்கிறது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நமக்கு என்ன இருக்கும், கண்டிப்பா நமக்கு அங்க பாரம் இருக்கும். அதுதான் விஷயம், நமக்கு பாரம் இருக்கிறதுனால பொதுவா நம்முடைய மாம்சத்தினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா செல்ஃப் சென்டர்டு அப்படின்னா நம்முடைய சுயத்தை மாத்திரம் பார்க்கும். அப்ப என்னன்னா நம்ம பாரத்தின் மேலே நம்ம கவனம் செலுத்திட்டு இருப்போம், இருக்கணும் கண்டிப்பா. அதே சமயத்துல நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்குது, சீமோனுக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம். என்ன ஸ்லாக்கியம்னா அதே தேவ சித்தத்துக்காக கிறிஸ்தேசியின் சரீரத்தில் அங்கங்களா இருந்து அநேக பாரங்கள் சுமக்கிற நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகள் அந்த பாடுகள் பாரங்கள்ல நம்ம போய் நிக்கணும் அவங்க கூட. அப்படி நிக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு நீங்க செய்யுங்க, அங்க சீமோன் கிடைச்ச ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு. இது சகோதரர் வந்துட்டு அங்க அருமையாக அங்க சொல்றது அங்க பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த சிலுவை இப்ப நம்ம அடையாளத்துல சொன்ன ஒரு 12 அடி ஒரு 90 கிலோ இருந்திருக்கலாம். ஆனா என்ன நினைக்கிறீங்க, அது பாரம் தான் இல்ல சொல்ல, கர்த்தர் இயேசு சுமந்ததை எல்லாருமே பார்த்தாங்க, பெரிய பாரம். ஆனா நம்ம என்ன யோசிக்கலாம்னா அதுதான் அவர் சுமந்த பாரத்திலேயே கஷ்டமான பாரமா இருந்திருக்குமா? இது நான் ஸ்பிரிச்சுவலா கேட்கிறேன். கர்த்தர் இயேசு எவ்வளவோ பாரங்கள் சுமந்தார். பாரம்னா எது கிடையாது நம்ம இங்க வருது, பாரங்கள்னு சொல்லும்போது சிலுவைன்னு சொல்லும்போது ஒரு அடையாளம் தான், துன்பம் பாடுகள் எல்லாவற்றையும் குறிக்குது இல்லைங்களா. சோ கர்த்தர் இயேசு சுமந்துட்ட பாரங்கள்ல இது ரொம்ப பெருசா, இது ரொம்ப பெருசா இருந்திருக்குமா? இதை விட அவர் எவ்வளவோ பெரிய பாரங்கள், கெட்சமனையில் அவர் கதறின போது அது என்ன பாரம், அது பயங்கரமான பாரம் இல்லையா? அவரை கொட்டி துப்பும் போது, கேலி கிண்டல் பண்ணும் பொழுது அந்த பாரம் எல்லாம் எவ்வளவு பெரிய பாரம். ஜூதாஸ் அவரை முத்தம் கொடுத்து காமிச்ச போது என்ன மாதிரியான பாரம், மத்த 11 பேர் அவர் விட்டு ஓடினது என்ன மாதிரி பாரம். சோ அவருக்கு இந்த சிலுவை இல்லாமல் பாருங்க, ஜனங்கள் பார்த்துட்டது இந்த சிலுவை தான், இந்த சிலுவை தான். ஆனா ஜனங்கள் கண்களுக்கு தெரியாத பெரிய பாரங்கள் யாருக்குள்ள இருந்துச்சு, கர்த்தர் இயேசுக்குள்ள. அது அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லைஃப்ல அப்படி இருக்கும், நம்முடைய உடன் சகோதர சகோதரருடைய வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அல்லாம நமக்கு தெரியாத பெரிய பாரங்கள் அவங்க வாழ்க்கையில இருக்கும். சோ அந்த பாரங்கள் கூட ஒருவேளை தேவன் வாய்ப்பு தந்தா நம்ம போய் பங்கெடுக்க வேண்டும். சோ இது இந்த ஒரு சின்ன பாயிண்டா நான் உங்களுக்கு அங்க சொல்றேன். நான் அருமையான வசனங்கள் இருக்கு நம்ம மெடிடேட் பண்றதுக்கு, கலாத்தியர் 6:2. பாருங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பாருங்க, கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றணும். ஆனா அது எப்படி நீங்க நிறைவேற்றுங்கன்னா, ஒருவர் பாரத்தை இன்னொருவர் சுமந்து. சோ அவரவர் பாரத்தை அவரவர் சுமந்து மாத்திரம் இல்ல, சோ நம்ம பாரத்தையும் நம்ம சுமக்கணும், நம்முடைய உடன் சகோதர சகோதரி பாரம் கூட நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அங்க சுமக்க வேண்டியிருக்கு. சோ த கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ் அவ்வளவுதான் நம்ம சொல்லலாம். வசனங்களை நிறைய காண்பிக்கல இல்லைங்களா? சோ ஒரு ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனை விடுகிறதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய விஷயம் அங்க இல்ல. சோ இந்த இன்னொரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 2:4. அவன் தனக்கானவைகளை மாத்திரம் இல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாங்க. ஒருவேளை இந்த சிந்தையை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இன்னைக்கு கான்சக்ரேட்டா இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானும் நமக்கு தெரியாம இருக்கலாம், அவர்கள் தேவனுக்கும் அவங்க செய்துட்ட உடன்படிக்கைக்கும் உண்மையா இருக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா பாரம் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், அந்த பாரம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். சோ அதனால அவங்களுக்கு அவங்களுடைய அந்த பாரம் சுமக்கிற விஷயத்துல நாம் அவங்களுக்கு உடன் இருப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு. கண்டிப்பா நம்ம சகோதரர்கள் மூலம் நமக்கு கிடைக்கிற ஆறுதல் இல்லாட்டி நம்ம ரொம்ப கஷ்டம். கர்த்தர் இயேசு ரொம்ப டிஃப்ரெண்ட், அவர் கூட யாருமே இல்ல, அவர் ஓடிட்டார், அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னா அவர்கிட்ட அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் இருந்துச்சு, முடிஞ்சது. ஆனா நம்மனாலாம் முடியாது. சகோதரர்கள் இல்லாம, சகோதரிகள் இல்லாம, அவர்கள் மூலம் தேவனுடைய வழி நடத்துதல் இல்லாம, அவர்கள் மூலம் ஒரு சின்ன ஆறுதல், நமக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஜெபம், இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இது வந்து ஒரு பெரிய சந்தர்ப்பம் நம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிறத காண்பிக்கிறது. ரொம்ப விசேஷமான ஒரு சந்தர்ப்பம் இதுதான். ஒரு வேளை சீமோனுடைய அந்த செயல்ல நம்ம தெரிஞ்சுக்கொள்கிற ஒரு அருமையான ஒரு பாடம். அந்த டெண்டன்சி இருக்கணும் நமக்கு. நம்முடைய பாரங்கள் மாத்திரம் பார்க்கறது இல்லை, அதையும் பார்த்து கொண்டு நம்முடைய சகோதரர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் சுமக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் கூட அங்க பாருங்க, அது பிரதர் அழகா சொல்றாரு. நம்மளுடைய பாடுகள் பாரங்கள் என்னன்னு உலகம் என்ன பண்ணாது, அறிஞ்சுக்காது. ஆனா நமக்கு என்ன பண்ணணும், நம்ம சகோதரர்களுக்கு என்ன கஷ்டங்கிறது யாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, உலகத்தாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்மளும் உலகத்தாரும் ஒண்ணு இல்லை, ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆயாச்சு. நம்மளுடைய பாடு பாடங்கள் உலகத்தானுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே அங்க இல்லை. ஆனால் அதே விசுவாசத்துல நம்பிக்கையில பாடுகள் மத்தியில் இருக்கிற நாம் நம்ம சகோதரனுடைய பாடு என்னங்கிறத என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும், புரியறக்கு முயற்சி பண்ணணும். நம்ம உலகத்தான் மாதிரி என்ன பண்ண முடியாது, நம்முடைய சகோதரனுடைய பாடங்களுக்கு அங்க இருக்க முடியாது. அதனால ஒரு எக்ஸாம்பிள் ஆசரிப்பு கூடாரத்துல பார்த்தோம்னா நம்ம எல்லாமே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அங்க இருக்கிறோம்னா தெரியணும். பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தூபம் எப்படி இருக்கும், தூபம் எப்படி இருக்கும், அது இந்த அது எப்படி இருக்கும், அங்க இருக்கிறவங்களுக்கு சுகந்த வாசனை. அது என்ன, அந்த தூபம் போடும்போது அது எதுக்கு அடையாளமா இருக்கும், பரிசுத்தவான்குடைய அந்த கான்சக்ரேஷன் பலி. அது உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்கும், அது சுகந்த வாசனை இருக்கணும். ஆனா பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும், அது துர்நாற்றம், அது என்ன, அது உலகம். சோ உலகத்தில் இருக்கிறவங்க நம்முடைய பலியவோ அது நிமித்தம் நம்முடைய பாடுகளையோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பே அங்க இல்லை. பட் நாம நம்மளது மாத்திரம் இல்ல, நம்முடைய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களையும் வந்து நம்ம அங்க புரிந்து கொள்ளணும். சோ இது அருமையா அங்க சீமோனுடைய விஷயத்துல அங்க இருக்குது. சோ வசனங்கள் கூட நம்ம பார்த்தோம். சோ இது நம்ம சீமோன் விஷயத்துல பார்க்கணும். சோ சீமோனுக்கு அங்க நடந்த விஷயம் இன்னைக்கு ஒரு வேளை நமக்கு இந்த ஆழமான சில அருமையான ஆலோசனைகள கருத்துக்களை நமக்கு நினைவுபடுத்துது. நெக்ஸ்ட் இப்ப கொஞ்சம் ப்ராஃபட்டிக்கா பார்க்கலாம். சோ தீர்க்க தரிசன பார்வையா பார்க்கலாம், ஏற்கனவே நம்ம எடுத்திருக்கிறோம் உங்களுக்கு. சோ கர்த்தர் இயேசு அவர் மேல தேவன் அனுமதிச்ச அனுபவங்கள், அவர் கடந்து வந்த அந்த காலம், கண்டிப்பா அப்படியே அதுல நடந்த சில விஷயங்கள் யாருக்கு நடக்கும்னா அவர் தலைனா பாத அங்கங்களுக்கு கூட அங்க அப்படியே. கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு கெத்செமனே டைம் இருந்துச்சு, அந்தகாரத்தின் அதிகாரம் இருந்த டைம். கண்டிப்பா நமக்குமே ஒரு கெத்செமனே இருக்கும், கெத்செமனே ஹவர் அந்த நேரம். அந்த கெத்செமனேல கர்த்தர் இயேசு என்ன மாதிரியான பாடுகள், இழப்புகள், வேதனை சம்பாதிச்சிட்டாரோ கண்டிப்பா அத்தனையிலையும் நமக்கும் ஓரளவுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பா ஒரு பங்கு இருக்கும். சோ இப்போ கர்த்தர் இயேசுக்கு இருந்த விஷயங்கள் இங்க பாத அங்கங்களுக்கு அங்க இருக்கும் என்று சொல்லும் பொழுது, அப்ப கர்த்தர் இயேசுக்கு அங்க உதவி செஞ்சிட்டார் சீமோன். சோ பாத அங்கங்களுக்கு அந்த மாதிரி இது தீர்க்க தரிசனமா நம்ம பாக்குறது. சோ பாதங்களுக்கு கண்டிப்பா இந்த யுகத்தின் முடிவில் தேவன் அனுமதிக்கும் பட்சத்துல சில விசேஷித்த சோதனைகள் அங்க நடக்கும் போது சீமோன் யாருக்கு அடையாளமாக அங்க இருக்கலாம். சோ சீமோன் அந்த இடத்துல அவர் ஒரு சில வகுப்பாரை அவர் குறிக்கலாம். கண்டிப்பா அவங்க யாருன்னா பாருங்க, கர்த்தர் இயேசு விஷயத்துல சீமோன் உதவி பண்ணார், அதே போல பாத அங்கங்கள் விஷயத்துல அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்களா இருக்கும். நான் சொல்ற பிக்சர் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். 2 வருஷத்துக்கு எடுத்த சப்ஜெக்ட் இல்லீங்களா, கிரைஸ்ட் அப்படின்னா அந்த மத தலைவர்கள், ரோம சாம்ராஜ்யம் இல்லீங்களா. சோ கிரைஸ்ட்னா சபை முழுக்க நாம் சொல்லலாம் அவங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, அந்த சபையின் பாதங்களுக்கு மத அமைப்புகள் மூலம் பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்புகளின் மூலம் அந்த பிரச்சனை இருக்குது. சோ எல்லாமே லிங்க், அது புரிஞ்சுக்கணும் நீ. சோ இவங்க மூலம் ஒரு நிர்பந்தம் கர்த்தர் இயேசுக்கு மேல வரும் பொழுது அங்க வரார் சீமோன். சோ கண்டிப்பா அதே போல பாத அங்கங்களுக்கு இந்த யுகத்தின் முடிவில் தேவன் அனுமதிச்சு இந்த காரியங்கள், இந்த மத அமைப்புகளின் மூலம், இந்த பூமியினுடைய அரசியல் சக்திகளின் மூலம் இந்த பாத அங்கங்கள் மேல இந்த ஒரு ஒரு சோதனை காலம் வரும் பொழுது அங்க இந்த சீமோன் யாருக்கு யாரை குறிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா அப்போ வந்து சீமோன், அதாவது பாத அங்கங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு வகுப்பாரை அவர் அங்க அடையாளப்படுத்தலாம். ஆனா ரொம்ப தெளிவா இல்ல, இது ஒரு ஆலோசனையா உங்களுக்கு முன்பு வைக்கிறோம். ஒரு மூத்த சகோதரருடைய அருமையான ஒரு தியானம். கண்டிப்பா பாருங்க, சீமோன் அவர் மத அமைப்பை சேர்ந்தவர் கிடையாது, பரிசேயன் சதுசேயன் அவங்களை சேர்ந்தவர் கிடையாது, ரோமர்களை சேர்ந்தவர் கிடையாது, சாமானிய மனுஷன், வயல்ல விவசாயத்தை முடிச்சுட்டு திரும்பிட்டு இருக்கிறார் அவ்வளவுதான். சோ இந்த கிளாஸ் யாரா இருக்கலாம்னா, சபை மேல தேவன் சோதனை காலம் அனுமதிக்கும் பொழுது, விசேஷித்த சோதனைகள் அனுமதிக்கும் பொழுது, இது போல உலகத்துல இருக்கிற ஒரு வகுப்பாரா தான் இருப்பாங்க. பாருங்க, இங்க சீமோன் வந்து வாலண்டியரா வந்து நிக்கல, அவரை வந்து பலவந்தம் பண்றதுனால அவர் வரார். சோ அதே போல இவங்க கூட யாரா இருக்கலாம், யாரை குறிக்கலாம் அப்படின்னா, சபைக்கு நடக்கக்கூடிய அந்த உபத்திரவங்கள் இதெல்லாம் நாம மெடிடேட் பண்ணும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஒரு காலம் அங்க உருவாயிருக்கும். சோ கரெக்டா அந்த பேப்பசி, போப் மார்க்கம், இந்த கள்ள சபை, பேபிலோன் பழைய அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க, அவங்க வந்துட்டு ராஜாக்கள் கூட கை கோர்த்திருப்பாங்க. அப்போ இவர்களுடைய பார்வையில சத்தியத்தை சொல்லி பிரச்சனையா எடுக்கிற இந்த பாதங்கங்கள் படும் பொழுது, பாதங்கங்களுக்கு இவங்க மேல இவங்க மூலம் ஒரு ஒரு நிர்பந்தம் அங்க வரும்போது கண்டிப்பா உபத்திரவங்கள் இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது அதை பார்ப்பாங்க உலகத்தார், உலகத்தரசமா பார்ப்பாங்க. ஆனா பாருங்க, பாக்குறது ஒண்ணு, சில சம்பவங்களை சில இக்கட்டான சூழல், ஆனா அந்த இக்கட்டான சூழல் அதுக்கு அந்த 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 சூழலுக்கு மதியில ஒரு சிலருக்காக இல்ல ஒரு சில கருத்துக்களுக்காக நிக்கிறதுங்கிறது இன்னொன்னு. சோ பெரும்பான்மையான ஜனங்களை பார்ப்பாங்க, ஆனா அந்த சும்மா பாக்குற ஜனங்களுக்குள்ள சிலர் இந்த சபையாருக்காக அப்படி நிக்கக்கூடிய ஜனங்கள் கூட அங்க இருப்பாங்க. சோ கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு எந்த விதமான மத ரீதியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இணைப்பு சபை கூட இருக்கும்னு நம்ம சொல்ல வேண்டாம், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சாதாரண சாமானிய மனுஷங்க தானா, தேவனுடைய ஜனங்கள், அவங்களுக்கு தேவனுடைய ஜனங்கள் கூட தெரியாது. ஆனா ஒரு சில சக மனுஷனுக்கு நடக்கிற கொடுமை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு என்ன வரும், சந்தா ஒரு அந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு 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 நிலை நிற்பாங்க. சோ அப்படி நிக்கக்கூடிய ஒரு வகுப்பார் கண்டிப்பா இருப்பாங்க. சோ அந்த ஜனங்களுக்கு சீமான் வந்துட்டு இங்க ஒரு அடையாளமாக இருக்கலாம் என்பது நம்முடைய ரொம்ப தாழ்மையான ஒரு ஆலோசனை. ஆனா இந்த மாதிரி சில கொஞ்சம் பிரெடிக்ஷன் நாம பண்ணும் பொழுது நம்ம முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், ஏன்னா இல்லாட்டி அது தவறாக அங்க போயிடும். சோ சில சில அடையாளங்கள், சில அடையாளங்கள் தான் நாம பாக்குறோம். சோ மதம் அந்த பரிசேயர் சதுசேயர்னா மத அமைப்புகளுக்கு அடையாளமா இருக்கிறார், ரோம பேரரசுனா அரசியல்களுக்கு அதிக அடையாளமா இருக்கிறார். சோ கிரைஸ்ட் கண்டிப்பா அவருடைய சரீரங்கள் அங்க எல்லாம் அவர் அங்க சரீரங்கள் அந்த லிஸ்ட்ல அங்க வரா. சோ கிரைஸ்டுக்கு அது மாதிரி நடக்கும்போது அந்த பாதங்களுக்கு இங்க அங்க நடக்கும் பொழுது, சோ அங்க ஒரு சீமோன்னு சொல்லும் பொழுது இங்க கூட அது போன்ற ஒரு வகுப்பார் அங்க அந்த சூழ்நிலைகள் அவங்கள தள்ளி விட்டு அவங்க வந்து நிப்பாங்க இந்த ஒரு வகுப்பா இருக்காங்க. சோ உதாரணத்துக்கு எலியா விஷயத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா, எலியாக்கு எது வந்து ஆகாரம் கொடுத்துச்சு, காகம் வந்துட்டு அங்க ஆகாரம் கொடுத்துச்சு. காகம் வந்துட்டு ரொம்ப நல்ல பறவையா, அது வந்து ரொம்ப செல்பிஷான பறவை, ரொம்ப சுயநலம் உள்ள பறவை தான். ஆனாலும் தேவன் அதை பயன்படுத்தி இருக்கிறார், யாருக்கு ஆகாரம் கொடுக்கறது, அவருடைய மனுஷங்களுக்கு, அதாவது உதவி செய்யறது. சோ அது போல இந்த உலகத்தின் ஜனங்கள் சுயநலக்காரங்கள் தான், ஆனால் அந்த சூழல் சந்தர்ப்பம் வரும் பொழுது ஒரு சிலர் இந்த மாதிரி சபைக்கு உதவக்கூடியவங்களா இருப்பாங்க. நாம் பேசுறது வந்து யுகத்தினுடைய முடிவில் அந்த இறுதியான ஒரு சோதனை காலம், வசன வாசிக்கிறோம் இல்லைங்களா, ரெவலேஷன் 3:10 ல
நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியிற்குரிய கிரகங்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலிருந்து வரப்போகிற சோதனை காலத்திற்கு.
ஆமா, சோ பூமி மேல வரும் அந்த சோதனை காலம் முழுமையா. ஆனா கண்டிப்பா அதுல சபைக்கு அங்க பங்கு இல்ல. ஆனா அதனுடைய ஆரம்ப கட்டம் கண்டிப்பா சபைக்கு கூட ஒரு ஒரு ட்ரபிள் இருக்கும். சோ மகா உபத்திரம் உலகத்தின் மேல கடந்து வர்றதுக்கு முன்னால சபைக்கு என்ற உபத்திரம் அங்க கிளியரா நடக்கும். ஏன்னா எலியா வந்துட்டு சுழல் காத்துக்கு மத்தியில தான் எடுத்துக் கொள்ளப்பட்டார். சோ அது என்னன்னா அது சபைக்கு மாத்திரம் வர்ற உபத்திரம், மகா உபத்திரம் அதுக்கு பின்னால. சோ அந்த உபத்திரவத்தில் நம்ம இந்த காட்சிகள் நம்ம அங்க பாக்குறோம். சோ இதுதான் இன்னைக்கு உங்கள் மத்தியில நம்ம பகிர்ந்து கொண்ட அவரை ஒரு சின்ன பகுதி. சோ சிறையனே உறவனாகிய சீமோன், சோ அவரு பின்னாட்கள்ல சீஷனா இருக்கிறார். பாரம்பரிய அதாவது ட்ரெடிஷன் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி அவருடைய பிள்ளைகள் சீஷர்களா இருக்கிறாங்க, அப்போஸ்தல்ஸ் அங்க மென்ஷன் பண்றாங்க. ஆனா அவர் பெற்றுக்கொண்ட அந்த வாய்ப்பு ஒரு அருமையான வாய்ப்பு, உலக ரட்சகருடைய பாடுகள்ல அதுல ஒரு அவருக்கு ஒரு உதவி செய்யற ஒரு வாய்ப்பு. அப்போஸ்தலர்கள் கூட அதை பெற்றுக்கொள்வதற்கு இல்லாமல் போச்சு. சோ அது இன்னைக்கு நமக்கு முன்னாடி நம்முடைய சகோதர சகோதரருடைய பாடுகள்ல அங்க இருக்கு. சோ இது ஒரு ஒரு பிரம்மாண்டமான இந்த ஒரு வாய்ப்பு நம்ம ஒவ்வொரு நாளும் உணர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிச்சு வழிநடத்துவாராக. ஆமென்.
தனாயமா நம்ம பார்க்கும்போது இந்த பக்கா நாட்டில அதிகமான ஒரு சோதனைக்குள்ளாக சோர்வுக்குள்ளாக நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் நிச்சயமாக ஒருவருக்கொருவர் நம்ம பார்க்கும் போது இப்படிப்பட்ட பாரம் எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் போது அதிக அதிக அதிகமா தோணும். இருந்தாலும் கூட கர்த்தர் சிறையை சந்திட்டு போகும்போது கூட இருக்கிற அந்த ஜனங்கள் பார்த்துட்டு அங்க அவர் சொன்ன வார்த்தை தான் நம்ம இந்த நேரத்துல மீண்டும் நம்ம நினைவுபடுத்துறோம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அவ்வளோ பாரம் இருக்கு. ஆனாலும் கூட அவருடைய நோக்கம் இந்த எல்லாமே மற்றும் தற்பொழுது நம்முடைய சிந்தை கூட இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பே நம்ம கட்டுரை ஜனங்களாக இருக்கும். தொடர்ந்து அந்த ஒரு சிந்தையில நாம் வளரலாம். இப்போ இப்போது இரண்டாவது ஒரு பகுதிக்கும் நம்ம போகலாம். அந்த ஒரு அன்பழகன் அந்த பகுதியை பயன்படுத்திருக்கோம்.